ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஆண்டவரிடமே பேரன்பு உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
பிரிவு 4, இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 30 முடிய. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர், ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்திலிருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்.
Where do you want to be in 5 years as a dental office owner? Because the only way to get there is by creating
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சிலவற்றை கணிப்பதற்கு புறக்கணிப்புகள் தேவைப்படுகின்றன. உலக புகழ்பெற்ற பியாத்தா என்கிற வியாகுல தாயினுடைய சுரூபத்தை மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைத்தவர்தான் மைக்கேல் ஆஞ்சலோ என்பவர். அவர் ஒருமுறை கடை வீதியிலே பொருட்கள் வாங்குவதற்காக அந்த பொருளை வாங்கக்கூடிய கடைக்கு முன்பாக செல்கிறார். அந்த கடைக்கு முன்பாக ஒரு கல் ஒன்று இருக்கிறது. அங்கும் இங்கும் போகிறவர்களெல்லாம் அதை பார்த்துவிட்டு, என்னது இங்கு கிடக்குது என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். அந்த கடையில் பொருளை வாங்குவதற்காக சென்ற மைக்கேல் ஆஞ்சலோ உள்ளே சென்று கடைக்காரரிடத்தில் கேட்கிறார், என்னப்பா உன் கடைக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கல்லை போட்டு வச்சிருக்கிற, இதை வச்சு நீ என்ன செய்கிற என்று கேட்கிறார். உடனே கடைக்காரர் சொல்லுகிறார், இது ஒன்றுக்கும் உதவாதது, யாராவது எடுத்துகிட்டு போனால் நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக மைக்கேல் ஆஞ்சலோ என்ன செய்கிறார் என்றால், நான் இதை எடுத்து செல்லுகிறேன், என்னிடம் கொடுத்து விடு என்று சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லுகிறார். ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கடைக்காரர் யாரை பார்க்க வருகிறார் என்றால், மைக்கேல் ஆஞ்சலோவை அவருடைய வீட்டில் வந்து பார்க்க வருகிறார். அப்போது வீட்டின் நுழைவாயிலே அவ்வளவு அழகாக எங்கேயுமே அவர் அந்த சிலையை பார்த்ததில்லை. அப்படியே மெய்மறந்து போய் அங்கே அந்த கடைக்காரர் நிற்கிறார். ஒவ்வொரு இடுக்குகளிலும் மைக்கேல் ஆஞ்சலோவினுடைய அந்த கை வன்மை மிக தெளிவாக தென்பட்டது. அதை பார்த்து அப்படியே அவர் அந்த சிலையை போல நிற்க ஆரம்பித்தார். மைக்கேல் ஆஞ்சலோ வந்து கேட்கிறார், என்ன ஆயிற்று, ஏன் இங்கே நிற்கிறாய், உள்ளே வா என்றவுடன் அவர் சொல்லுகிறார், இந்த சிலை எங்கிருந்து வந்தது, எந்த கல்லின் வழியாக நீர் இதை வெடித்தீர், இவ்வளவு தத்துரூபமாக இது இருக்கிறதே, பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கின்ற அளவுக்கு அமைத்திருக்கிறே, பாராட்டுகள் என்று சொன்னாராம். உடனே ஆஞ்சலோ சொன்னார், இந்த பாராட்டை முதலில் நீ பெற்றுக்கொள், நீ இந்த கல்லை கொடுக்கவில்லை என்றால் நான் இப்படி ஒரு அழகான சிலையை வடிவமைத்திருக்க முடியாது என்று சொன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. நானா, எப்போது கொடுத்தேன், எங்கிருந்து கொடுத்தேன், யார் உனக்கு கொடுத்தது என்றெல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் கடைக்காரர் கொடுத்ததையே மறந்துவிட்டார். ஆஞ்சலோ சொல்லுகிறார், உன்னுடைய கடைக்கு முன்பாக கிடந்தது தான் இந்த கல். நான் இந்த கல்லை எடுத்து வந்தது பின்பாக இந்த கல்லுக்குள் இருக்கிற அழகிய சிற்பத்தை கணித்து விட்டேன். எனவே இந்த கல், பாறை என்று சொல்லப்படுகிற இவற்றில் எதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஆங்காங்கே புறக்கணித்தே கடைசியில் நீயே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த சிலை இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கணிப்பு அல்லது ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில புறக்கணிப்புகள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஒரு சில உண்மை நிலைகளை நாம் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு சில புறக்கணிப்புகள் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. இதைத்தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு முழுமையாக நமக்கு பறைசாற்றுகிறது. நாம் மூன்றாம் வாரத்தை கடந்து இந்த திங்கட்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். சற்று பின்பாக சென்று பாருங்களே, முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைக்கு உள்ளாகி அதை எப்படி கடந்து வர வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே அங்கே சோதனையை வென்ற இயேசு கிறிஸ்து தான் துன்பம் படப்போகிறேன் என்று சொல்லி உரு மாற்ற பெருவிழாவிலே தன் உள்ளத்தின் குறைகளை மாற்ற மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும், எனவே உள்ள மாற்றம் வேண்டும் என்பதை அவர் படிப்பினையாக கொடுத்தார். மூன்றாவது வாரத்திலே தான் எப்படிப்பட்ட சாவை அணுகப் போகிறோம், இந்த சாகக்கூடிய மனப்பான்மை எப்படிப்பட்டது, நான் என்னுடைய இந்த ஆலய அமைப்பை இடியுங்கள், மூன்று நாளில் உயிர்த்தெழுவேன் என்று உண்மையான இறப்புக்கான பறைசாற்றுதலாக அங்கே இயேசு கற்பனைகளை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மூன்று வாரங்களையும் கடந்து இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முதல் வாசகம் நற்செய்தியும் புறக்கணிப்பு என்ற ஒற்றை வார்த்தையை பற்றிய சிந்தனை ஆகும். புறக்கணிப்பு என்றால் முன்னுரையில் சொன்னது போன்று எதிர்மறையான வார்த்தை, எதிர்மறையான எண்ணம், எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான கண்ணோட்டம். ஆனால் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் உங்களோடு புறக்கணிப்பு என்பது நேர்மறையான எண்ணம் என்பதை இயேசு அறுதிட்டு கூற விளைகிறார். காரணம், இயேசு புறக்கணிக்கப்பட்டதும் முதல் வாசகத்தில் நாமான் என்கிற படைத்தலைவர் தன்னுடைய தொழுநோயிலிருந்து விடுபட்டு வருவதும் ஒரு விதமான புறக்கணிப்பினால் கிடைக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலே 5:1-15 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்த்தோம். அங்கே நாமான் என்கிற ஒரு மனிதன் குணம் பெறுவதை பார்க்கிறோம். இந்த நாமான் என்கிற மனிதன் சிரியா நாட்டினுடைய மன்னனின் படைத்தலைவனாக இருக்கிறான். மிகப்பெரிய வீரமிக்க ஒரு போர் வீரன், யாரிடத்திலும் தைரியமாக பேசக்கூடியவன். ஆனால் அவன் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்தான், பாதிப்பு அடைந்திருந்தான். எனவே அங்கிருந்து வந்த ஒரு சிறுமி இதுபோன்று இஸ்ரேல் நாட்டிலே எலிசா என்கிற இறைவாக்கினர் வழியாக உன்னுடைய நோய் நீங்கும் என்ற செய்தியை கேட்டவுடனே தன்னுடைய தலைவனிடத்தில் போய் வேண்டுகிறான். அவரும் வேண்டுதலின் பயனாக அனுப்பி வைக்கிறார். எப்படி அனுப்பி வைக்கிறார்? 400 கிலோ வெள்ளி, 6,000 பொற்காசுகள், 10 பட்டாடைகள், தேர்ப்படை, குதிரைப்படை, மனிதர்கள் என்று சொல்லி ஒரு மாபெரும் படையையே நாமோனோடு அனுப்பி வைக்கிறார். இவர் நலமடைந்தவுடன் இவற்றையெல்லாம் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று அங்கே அனுப்பி வைக்கப்படுகிறார். எலிசா வீட்டிற்கு போவதற்கு முன்பாக இஸ்ரேல் நாட்டு அரசனை போய் இந்த நாமான் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கின்ற பொழுது அரசன் ஆடையை கிழித்து கொண்டு என்னிடம் வந்து கேட்கிறாயே, நான் என்ன கடவுளா? என்னால் எப்படி சுகப்படுத்த முடியும்? யார் என்னால் குணப்படுத்த முடியும் என்று உனக்கு சொன்னது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே போகிறார். இந்த ஆடை கிழிப்பு எலிசாவுக்கு தெரிய வருகிறது. உடனே அரசரிடம் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டிற்கு வர சொல்லும், ஆண்டவருடைய மாட்சிமை இன்றைய நாளிலே விளங்கும் என்று சொல்லுகிறார். உடனே எலிசா என்ன செய்கிறார், இந்த நாமானை வரவேற்க தயாராகிறார். ஆனால் நாமான் அங்கு சென்றவுடன் அவருடைய நோய் எப்படி நீங்கியது என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய மைய சிந்தனை. நாமான் தன்னுடைய வாழ்க்கையில் இறை மகன், இறைவன், இஸ்ரேலுடைய தலைவன் என்று சொல்லப்படுகிற இறை தன்மையை கண்டு பாவிக்க ஒரு சிலவற்றை புறக்கணிக்க வேண்டியிருந்தது. அது என்னவென்றால், நாமான் தன்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்று நினைத்தானே ஒழிய இது இஸ்ரேலின் படைகளின் ஆண்டவரால் தான் நடக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொள்ள ஒரு சில புறக்கணிப்புகள் அவனுக்கு தேவைப்பட்டது. முதலாவதாக, எலிசாவிடம் செல்வதற்கு முன்பாக இவர் என்னுடைய தலையிலே கையை வைத்து எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நினைத்தேன். ஆனால் இவர் என்ன செய்கிறார், அங்கே நீ ஆற்றங்கரைக்கு சென்று 7 முறை மூழ்கியலும் அப்பொழுது குணமடைவார் என்று சொல்லுகிறாரே என்று தனக்குள்ளே சிந்தித்தவராக இவ்வாறு சொல்லுகிறார். முதலாவதாக, நாமான் எதை புறக்கணிக்க விரும்பவில்லை என்றால் தன்னுடைய உடைமைகள். இரண்டாவதாக, எதை அவர் புறக்கணிக்க விரும்பவில்லை என்றால் அதிகார போக்கு. மூன்றாவதாக, எதை புறக்கணிக்க விரும்பவில்லை என்றால் குருட்டு நம்பிக்கை. இறுதியாக, எதை புறக்கணிக்க விரும்பவில்லை என்றால் அரை மனது சிந்தனை. அதாவது, முதலில் அவன் உடைமைகளோடு வந்திருந்தான். எனவே என்ன சொல்லுகிறான், இந்த உடைமைகளோடு வந்திருக்கிறேன், என்னை போய் அவனிடத்தில் செல்ல சொல்லுகிறாரே என்ற உடைமையை புறக்கணிக்க விரும்பவில்லை. இரண்டாவதாக, நான் என்னுடைய நாட்டிற்கு அருகில் இருக்கிற 2 நதிகளிலே, அபானா பர்பார் என்ற நதிகளிலே நான் மூழ்கி எழலாம், இது என்ன அதைவிட பெரிய நதியா என்று கேள்வி கேட்கிறார். அது அதிகாரத்தின் அடிப்படை. மூன்றாவதாக, குருட்டு நம்பிக்கை. இவர் கையை வைத்தால் நலமாகும், ஏன் என்னை மூழ்கல் சொல்லுகிறார் என்கிற குருட்டு நம்பிக்கை. இறுதியாக, அரை மனதோடு அங்கே நிற்கிறார். எப்படி என்றால், இவர் என்னை குணமாக்கப் போகிறாரா, இல்லை இவர் குணமாக்கப் போகிறேன் என்று நடிக்கிறாரா என்ற சிந்தனைக்குள் வருகிறார். இயேசுவில் பிரியமானவர்களை, நாமும் கூட நாமானை போல பல நேரங்களில் வாழ்கிறோம். நம்முடைய உடைமைகள், நம்முடைய அதிகார போக்கு, நம்முடைய குருட்டு நம்பிக்கை, நாம் வைத்திருக்கிற அரை மனது தன்மை, இவற்றினாலே என்ன செய்கிறோம் என்றால் எதையும் புறக்கணிக்க மனமில்லாதவர்களாக வாழ்ந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் திருப்பாடல் 61:8 நாம் வாசிப்பது போல, மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள், அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தை திறந்து கொட்டுங்கள், அப்பொழுது கடவுளே நமக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிற தாவீதினுடைய வரிகளை நாமான் நம்பும் வண்ணமாக பலவற்றை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார். இறுதியில் தான் இஸ்ரேலின் கடவுளை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என்பதை அவர் நம்புகிறார். இந்த புறக்கணிப்பு தேவைப்பட்டதால் தான் அங்கே நாமான் என்கிற மனிதன் ஆண்டவரே உண்மை கடவுள் என்பதை தேர்ந்தெடுக்க வாய்ப்பாக இருந்தது. அடுத்ததாக, நற்செய்தியிலே பார்க்கிறோம், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அங்கிருக்கிற அவருடைய சொந்த ஊரிலே புறக்கணிக்கிறார்கள். புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அங்கிருக்கிற மக்கள் புறக்கணித்ததால் என்ன செய்கிறார்கள், இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய புறக்கணிப்பு என்பது எதிர்மறையாக இருந்ததால் இயேசு காட்ட விரும்பிய அல்லது இயேசு கற்றுக் கொடுக்க விரும்பிய எந்த விதமான செயல்பாடும் அங்கே நிறைவேற்ற முடியாமல் போனதால் இயேசு அங்கிருந்து நழுவி போனார். அவர்கள் நடுவிலிருந்து சென்றார். ஆனால் அந்த மனிதர்களுடைய மனதிலிருந்த எதிர்மறை சிந்தனையான இந்த புறக்கணிப்பு என்றுமே போகவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புறக்கணிப்பு என்பது எப்படி தேவைப்படுகிறது என்றால், இந்த தவ காலத்திலே நாம் மூன்று வகையான சிந்தனைகளை செய்கிறோம். ஒன்று, நோன்பு இருக்கிறோம். இரண்டு, தவ முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். மூன்று, ஜெபிக்கிறோம். நான்கு, தர்மம் செய்கிறோம். ஆக நோன்பு, ஜெபம், தர்மம், இந்த மூன்றையுமே நாம் புறக்கணிக்கிறோம். இந்த புறக்கணிப்புகள் தேவை. இந்த புறக்கணிப்புகள் இருப்பதால் தான் கடவுள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கிறது. எப்படி? முதலாவதாக நோன்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், உணவை தவிர்க்கிறோம். உணவின் அடிப்படையில் எதையெல்லாம் தவிர்க்கிறோம்? பிடித்த உணவை தவிர்க்கிறோம், உடல் இச்சையை தவிர்க்கிறோம், உடல் கட்டுப்பாட்டிற்கு தேவையான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறோம். அதே போன்று உணவின் மீது இருக்கக்கூடிய ஆசைகளை நாம் தகர்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த நோன்பின் வழியாக, உணவு என்கிற அடையாளத்தின் வழியாக எல்லாவற்றையும் புறக்கணிப்பதால், நற்கருணை என்கிற உண்மையான உணவை தேடி ஒவ்வொரு நாளும் நாம் வருகிறோம். அப்படி என்றால் புறக்கணிப்பு தேவை. இரண்டாவதாக ஜபத்தை எடுத்துக்கொள்வோம். ஜபம் ஏன் தேவைப்படுகிறது? குறிப்பாக இந்த தவ காலத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நாம் எதிலெல்லாம் கவனம் செலுத்தினோமோ அவற்றிலெல்லாம் நம்முடைய கவனத்தை திருப்பிவிட்டு தினந்தோறும் திருப்பள்ளிக்கு வருகிறோம். பாடுகளில் பங்கேற்கிறோம். திரு ஜபமாலை ஒப்புக் கொடுக்கிறோம். திரு சிலுவை பாதையில் பங்கெடுக்கிறோம். ஒரு மணி நேர ஆராதனையில் இணைகிறோம். தவக்கால தியானங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கோயிலாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி, மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேடி தேடி சென்று ஜெபத்தில் இணைகிறோம் என்று சொன்னால், மற்ற காரியங்களை நாம் புறக்கணிக்கின்ற பொழுது ஜெபத்தை நாம் கையில் எடுக்கிறோம் என்றால், நம்மை விட்டு கொடுக்காத கடவுளை கண்டுகொள்ளுகிறோம் என்று அர்த்தம். மூன்றாவதாக இந்த தர்மம் செய்வதை பார்க்கிறோம். தர்மம் செய்வது எப்படி இருக்கிறது? நாம் ஒருத்தல் முயற்சியில் இருக்கிறோம். அவற்றின் வழியாக கிடைக்கக்கூடிய காணிக்கையை நாம் சேகரிக்கிறோம். அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், தேவைப்படுவோருக்கெல்லாம் இறங்கி இறங்கி ஓடி ஓடி வேலை செய்கிறோம். அப்படி என்றால் நாம் சேர்த்து வைப்பதற்கு பதிலாக சேர்த்ததையெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறோம் என்றால், நாம் நம்முடைய தேவைக்கு மிகுதியானவற்றையெல்லாம் புறக்கணிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி என்றால் தேவை யார் என்பதும் புரிந்து கொள்கிறோம். தேவையில் இருப்பவர் யார் என்பதையும் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த தேவையை கடவுள்தான் சுட்டி காட்டுகிறார் என்று நம்முடைய தேவையை நிறைவேற்றுகிற கடவுளையும் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆக நோம்பிலும் புறக்கணிப்பு, ஜபத்திலும் புறக்கணிப்பு, தர்மம் செய்வதிலும் புறக்கணிப்புகள் தேவைப்படுவதால் தான் நாம் உண்மையான நோம்பும், உண்மையான ஜபமும், உண்மையான தர்மமும் செய்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய சிந்தனையே இதுதான். யோனா புத்தகம் 2:7 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன், உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோயிலை வந்தடைந்தது என்று யோனா இறைவாக்கினர் ஜெபிக்கிறாரே, ஏன் தெரியுமா? தன்னுடைய வாழ்விலே அவர் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளிலும் எது புறக்கணிக்க வேண்டுமோ அவற்றை எல்லாவற்றையும் புறக்கணிக்க ஆரம்பித்தார். புறக்கணிக்க இயலாத கடவுளை அவர் பற்றி கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மூன்றே மூன்று வழிகளில் ஆண்டவர் என்று சிந்தனையை கொடுக்கிறார். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிலவற்றை கணிப்பதற்கு சிலவற்றை புறக்கணிக்க வேண்டும். முதலாவதாக பாவத்தை புறக்கணிக்க வேண்டும், அப்பொழுது மன்னிப்பு தெரியும். இதைத்தான் திருப்பாடல் 103 10வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை என்று பார்க்கிறோம். ஆக நாம் பாவம் செய்கிறோம், குற்றம் செய்கிறோம், குறைகளோடு இருக்கிறோம் என்பதை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதை புறக்கணிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது கணிக்க வேண்டிய மன்னிப்பு நமக்கு முன்பாக வருகிறது. இரண்டாவதாக அரை மனது சிந்தனையை அகற்றி விடுவோம். இதயத்தோடு, முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுவோம். இதுதான் இரண்டாவது சிந்தனை. எப்படி? ஓசேய புத்தகம் 13:4 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம்.
நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு இல்லை என்பதை நீ அறிவாய். எனவே என்னையன்றி வேறு ஒருவரும் உன்னை மீட்க இயலாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அரை மனது சிந்தனையை இன்றோடு நாம் புறக்கணிக்க வேண்டும். ஆண்டவரால் இது முடியுமா? ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாரா? ஆண்டவர் என்னை வழி நடத்துவாரா? ஆண்டவர் தான் இதை கொடுத்திருக்கிறாரா? நான் செய்யலாமா வேண்டாமா என்று அரை மனதோடு எல்லாவற்றையும் நான் தேர்ந்தெடுப்பதால் தான் முழுமையான இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வர நம்மால் இயல முடியவில்லை. எனவே அரை மனது சிந்தனையை புறக்கணித்தோம் என்றால் ஆண்டவரை முழு இதயத்தோடு நாம் தேடிச் செல்ல முடியும். இறுதியாக மூன்றாவதாக, உடைமைகளை புறக்கணியுங்கள், உள்ளத்தை திறந்து கொட்டுங்கள். நம்மிடம் இருக்கிற எல்லா வகையான உடைமைகளையும் ஆண்டவருக்காக நாம் புறக்கணிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடத்திலே கொட்ட முடியும். அப்போதுதான் கொரிந்தியர் எழுதிய 2:8 இறைவார்த்தையிலே நாம் வாசிப்பது போன்று, நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தகைய உடைமைகளை நாம் கொண்டிருந்தாலும் அந்த உடைமைகளெல்லாம் புறக்கணிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாம் முழுமையான உள்ள ஆன்மாவை தேடி அலைந்து கொண்டிருக்கிற மனிதர்களாக மாற்றப்படுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இதயத்தை கொட்டி தீர்ப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் புறக்கணிப்புகள் தேவைப்படுகின்றன என்று சிந்திக்கிற பொழுது ஆண்டவரை புறக்கணித்து விடாமல் ஆண்டவரிடத்தில் எதுவெல்லாம் நாம் கொண்டு செல்ல இயலாத காரியங்களாக இருக்கிறதோ அவற்றை இந்த தவக்காலத்தில் புறக்கணித்து விடுங்கள். ஆண்டவருடைய எண்ணத்தை புறக்கணிக்காமல் ஆண்டவரிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்காத எண்ணங்களை புறக்கணியுங்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை புறக்கணிக்காமல் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா கட்டளைகளையும் புறக்கணியுங்கள். அப்பொழுது இந்த அருளின் காலம் நிச்சயமாக அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் என்றென்றும் உண்மையான இறைவனை தேடக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும். இதைத்தான் புனித பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5:6 இறைவார்த்தையில் இவ்வாறாக சொல்லுகிறார். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. இதை நீர் எங்களுக்கு மீட்பளுக்கும் அருளடையாளமாக என்றென்றும் நிறைவுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.